நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம் நாட்டின் பல் கலாச்சார அமைப்பை போற்றுவதற்கு, அதன் வெற்றியை கொண்டாடுவதற்கு மலேசியாவில் பிறந்த வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் ஒரு சிறந்த உதாரணமாக காட்டப்பட்டு கொண்டாடப்படுகிறார். கடந்த மே மாதம் லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று அரசு அமைத்ததிலிருந்து நம் நாட்டின் பிம்பத்தை, அதன் பல் கலாச்சார கூறுகளை உலகுக்கு காட்ட விரும்புவதாக அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தான் பிறந்த நாட்டிற்கு கடந்த ஜூன் மாதம் அவர் உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் தனது பார்வையை பெனி வாங் வெளிப்படுத்தினார்.
My heritage is one of the 270 ancestries now represented in Australia. Half of our population was born overseas or has a parent born overseas. And we will be reflecting this rich character back to the world so the world can see itself in our country because we share common ground. And the time has come for Australia's full story to be told. Our modern diversity and the rich heritage of our First Nations peoples.
நம் நாட்டின் வெளியுறவு கொள்கையில் பன்முக கலாச்சாரத்தின் பங்கு பற்றிய ஒரு விவாதம் லூயி இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்தில் நடக்க இந்த கருத்துகள் தான் தூண்டியது. இன பாகுபாட்டை வெளிப்படுத்திய ஒயிட் ஆஸ்திரேலியா பாலிசி என்ற கொள்கையிலிருந்து விலகி பல் கலாச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக 1970களில் முதன் முதலில் ஏற்றுக்கொண்டதிலிருந்து நம் நாடு நீண்ட தூரம் பயணித்துள்ளது என்பதை இந்த குழுவில் உள்ள நிபுணர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போது எமது நாட்டின் அணுகுமுறைகள் பெரும்பாலும் மேலோட்டமானதாகவே இருப்பதாக முன்னாள் ஆஸ்திரேலிய தூதரும் தற்போது காக்லியா ஏசியா பசிபிக் என்ற நிறுவனத்தில் பணியாற்றும் ஜேசன் சாய் கூறுகிறார்.
I don't want to be too glib about, but aside from MasterChef, I don't think any Australian institution has really took representation yes. seriously. But I am very optimistic about where the future holds. We've just elected a Prime Minister who was raised in Camperdown Flats with an Italian name, with an Italian father and Australian mother. We've just seen those images of Foreign Minister Penny Wong visiting her hometown in Kota Kinabalu in Sabah, incidentally the place of my father's birth as well. And we can see very clearly that there is a genuine interest in engaging and talking about the multicultural story.
முன்னெப்போதும் இல்லாத அளவு பன்முகத்தன்மை தற்போதைய 47th நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் காணப்படுவதை லூயி இன்ஸ்டிடியூட் குழுவினர் பாராட்டியுள்ளனர். இருந்தாலும் பல ASX பட்டியலிடப்பட்ட ஆஸ்திரேலிய நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் மூத்த தலைமை பொறுப்புகளை வகிப்பவர்கள் பெரும்பாலும் வெள்ளையின ஆண்களாகவே இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். டீக்கின் பல்கலைக்கழகத்தின் அல்ஃபிரட் டீக்கின் இன்ஸ்டிடியூட் ஃபார் சிட்டிசன்ஷிப் அண்ட் குளோபலைசேஷன் என்ற நிறுவனத்தின் நிறுவன இயக்குநர் பேராசிரியர் ஃபெத்தி மன்சூரி, சொந்த மண்ணில் மாற்றம் ஏற்படும் வரை அது விரும்பும் பிம்பத்தை உலகிற்கு காட்ட ஆஸ்திரேலியா தவறிவிடும் என்கிறார் அவர்.
And multicultural society is a very descriptive label. We are here diverse, ethnically, racially, religiously, whatever. But a multicultural state is a state that functions in a way that reflects the ethos of diversity. That is inclusion, respect, equitable respect, mm-hmm. which means respect for diversity in a way that allows people the space to operate as a different individuals. I don't think we are there yet because it is seriously a societal project. It is not a political leader project, even though leadership is extremely important. So, yes, we are making very, very slow progress in terms of the demographic face of our parliament. But no, the road is long and arduous. And I would add, requires very courageous leadership.
வெளியுறவு கொள்கையின் வளர்ச்சியில் நம் நாட்டில் உள்ள பன்முக பல் கலாச்சார மக்களை ஈடுபடுத்த இன்னும் பலவற்றை செய்ய முடியும் என்று மேற்கு சிட்னி பல்கலைக்கழகத்தை சார்ந்த மெலிசா பிலிப்ஸ் கூறுகிறார். புலம்பெயர்ந்த சமூகங்களைச் சேர்ந்த பலர் தங்கள் சொந்த நாடுகளின் அரசியலிலும் மற்றும் சமூக முன்னேற்றத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறுகிறார். மியான்மாரிலிருந்து புலம்பெயர்ந்தோர் அவர்களது தாய்நாட்டின் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதையும், பசிபிக் தீவுகளிலிருந்து இங்கு வந்தவர்கள் அவர்கள் நாடுகளுக்கு பணம் அனுப்புவதையும் உதாரணங்களாக எடுத்துச் சொன்னார் மெலிசா பிலிப்ஸ்.
Now, instead of a Penny Wong jetting around the South Pacific trying to get information and intelligence, here we go. We've got diaspora communities that are sitting there actively engaged, and they're an incredible source of information, advice, advocacy that we can tap into. So for me, it's there, it's happening. We are often slow to recognize the realities of our multicultural communities. And this is a huge asset of diasporas that we continue to just overlook. And as I said, we do so at our peril.
நிதி முதலீடு மற்றும் இந்த விடயத்தில் அதிக கவனம் என்ற இரண்டும் வெளியுறவு கொள்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜேசன் சாய் கோடிட்டு காட்டியுள்ளார். சர்வதேச மாணவர்களுடனான ஈடுபாட்டை மேம்படுத்துவதன் மூலம் முதலாவதாக கூறிய நிதி முதலீட்டை அணுகலாம். அதற்கு நியூ கலம்போ பிளான் போன்ற மாணவர் பரிமாற்ற திட்டங்களை அவர் பாராட்டினார்.
We have international students coming every day, and while it is very hard to engage with it, I think we should put more effort into it and reflect this diversity and this inclusive and engaging kind of behavior with them. We don't need to read out lines to them about what Australia is. They live it. They live it every single day. And when they go back to their country, they can be great ambassadors, great advocates for Australia.
அடுத்ததாக வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வர்த்தகத்துறை அல்லது டிஃபெக்ட் நியமனங்களில் வேறுபட்ட கலாச்சார பின்னணி கொண்டவர்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் இரண்டாவதாக கூறப்பட்டதை அடைய முடியும் என்கிறார் அவர்.
I think there has been a marked shift in terms of appointing ambassadors who have the skill sets in both the language, but then there's also people of cultural backgrounds which are now being represented overseas. The pool and depth of talent within DFAT is deep, but the ladder up is very, very narrow. If you are serious about a foreign policy that is going to be engaging and take on some of these very big issues overseas, then you need to resource DFAT appropriately to actually do that and give more people opportunity to step up.
பண்பாட்டு மற்றும் சமூக நிகழ்வுகளை வளப்படுத்துவதிலிருந்து விலகி பல் கலாச்சார ஆளுகை முயற்சிகளுக்கு அதிக நிதியுதவி வழங்க வேண்டும் என இந்த குழு உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் பன்முக கலாச்சார கொள்கை நாட்டின் சட்டங்களில் சிறப்பாக பொதிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இதன் ஒருபடியாக பெடரல் மல்டிகல்ச்சரல் ஆக்ட் என்ற சட்டம் அறிமுகமாக வேண்டும் என்று பரப்புரைகள் நடந்த போதிலும் அது செயல் வடிவம் பெறவில்லை என்று ஃபெத்தி மன்சூரி கூறுகிறார். நம் நாட்டைப் போலவே இங்கு வாழும் பெரும்பாலான புலம்பெயர் சமூகங்களிலும் பலதரப்பட்ட வேறுபாடுகளை காண முடியும் என்பதை குழு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம் நாட்டின் பன்முக பல்கலாச்சாரம் நம் நாட்டில் வெளிப்படும் விதம் குறித்து ஜேசன் சாய் நம்பிக்கையுடன் இருக்கிறார். நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள கொக்லியா என்ற நகருக்கு சென்ற தென்கொரிய பத்திரிகையாளர் குழுவை ஒரு உதாரணமாக காட்டினார் ஜேசன் சாய். தெற்கு ஆஸ்திரேலியாவில் மேற்படிப்பிற்காக வந்த தென்கொரிய பெற்றோருக்கு பிறந்த 9 வயது காது கேளாத சிறுமி எரினை அவர்கள் சந்தித்தார்கள்.
Now I think that's a really powerful point that Australia is different and is inclusive and gives these people a new opportunity in life. And when these journalists went back to South Korea, they wrote stories about Erin because in a very subtle way, they were able to convey what Australia actually represents, a fair go, that we don't leave anyone behind, that no matter where you're from, you'll be taken care of.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.